శరణమయ్య దేవని సర్వవల్ల దేవని శరణమయ్య దేవని సర్వవల్ల దేవని పాపం తీర జీవన్ విట్ట
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் கொல்கதா என்ற தலைப்பில் வெளியான MP3 CD எங்களிடம் உள்ளது. தேவைப்படுவோர் இதனை வாங்குவதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ள உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது தொலைபேசி எண் 0444-908-1221. மறுபடியும் 0444-908-1221.
மகிமை மாட்சிமை மரண
நண்பர்களே, இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கும் யோனா புத்தகத்தின் முகவுரை ஆயத்தமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து கற்று வருகிறோம். இன்று யோனா 4:4 முதல் படிப்போம். வாசிக்கிறேன், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். ஆம், தேவனே இந்த பெரும் காற்றை வரவிட்டார். அவரே இதற்கு காரணமானவர். இதை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த பெருங்காற்று புயல் இயற்கைக்கு அப்பாற்பட்டதே. கலிலேய கடலிலே படகில் இயேசு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த படகில் பயணம் செய்தவர்கள் தாங்கள் அந்த காற்றினாலும் கடல் அலையினாலும் மூழ்கி அழிந்துவிடப் போவதாக நினைத்தார்கள். அந்த காற்று இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அது சாதாரணமான கால நிலையிலே காணப்படுகிறதல்ல. இயேசு கிறிஸ்துவை அழித்து விடுவதற்காக சாத்தானானவன் இந்த புயலை பயன்படுத்தினான். மார்க்கெழுதின சுவிசேஷம் 4:38 நாம் பார்ப்பது போல, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சீஷர்கள் கேட்டது போலவே இயேசு தலையிடாவிட்டால் நடந்திருக்கும். அவ்வளவு கொடிய காற்று அது. அதேபோல இங்கேயும் யோனாவின் புஸ்தகத்திலே தேவன் பெரும் காற்றை பயன்படுத்துகிறார். தேவன் இதை நல்ல நோக்கத்திற்காகவே பயன்படுத்துகிறார். இந்த புயல் மூலமாகவே அவர் நினிவே பட்டணத்தை காக்கப் போகிறார். தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கும் தீர்க்கதரிசியை நேர் வழிக்கு கொண்டு வர தேவன் இந்த புயலை பயன்படுத்தப் போகிறார். உங்களை திருப்பும்படி தேவன் ஏதாவது புயல் போன்ற காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாரா என்று சற்றே எண்ணி பாருங்கள். யோனா 4:5 பார்ப்போம்.
அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப்போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான்.
இங்கே நாம் வாசிக்கிற கப்பற்காரர் அல்லது பயணம் செய்வோர் இந்த மத்தியதரை கடலை பற்றி நன்கு அறிந்தவர்கள்தான். அவர்கள் இந்த புயல் இயற்கையானது அல்ல என்பதை கண்டுகொண்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஒருவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியேறி பாவத்திலே விழுந்தால் அவன் குற்ற மனசாட்சியால் பாதிக்கப்படுவான். ஆகவே அவன் துக்கத்திற்குள்ளாவான். துக்கத்தினாலே தூக்கம்தான் வரும். யோனாவின் வாழ்க்கையிலே இது நடந்ததா இல்லையா? யோனா உறுதியாக தேவ சித்தத்திற்கு எதிர்த்து சென்று கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஓடிக்கொண்டிருந்தார். நினிவையிலிருந்து எவ்வளவு தொலைவிற்கு தூரமாக போய்விட முடியுமோ அவ்வளவு தொலை தூரம் செல்ல அவர் நினைத்தார். தர்ஷீசை நோக்கி அவருடைய பயணம் இருந்தது. இருந்த போதிலும் எல்லாமே சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்று அவர் உறுதிபட நினைத்தார். கப்பற்காரர் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது இவரால் அந்த காற்றின் மத்தியிலையும் தூங்க முடிந்தது. இந்த கப்பற்காரர் கூட்டமெல்லாம் புறஜாதியார். இவர்கள் எல்லா தெய்வ வழிபாடும் உடையவர்கள். நடந்தது என்ன பாருங்கள், யோனா 4:6.
அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாத படிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான்.
மாலுமி கூறியது இவ்வாறாக இருக்கிறது. ஓ தூங்கு மூஞ்சியே, இந்த புயலின் மத்தியிலேயும் உன்னாலே தூங்க முடியும் என்பதை நிரூபிக்கவா இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டிருப்பார். யோனா அவ்வாறுதான் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த கப்பலிலேயே யோனாவால் மாத்திரமே தூங்கிக் கொண்டிருக்க முடிந்தது. தொடர்ந்து அந்த மாலுமி யோனாவை பார்த்து, எழுந்திரு, உன்னுடைய தெய்வத்திடம் வேண்டிக்கொள். அதனால் தேவன் நம்மை நினைத்து நம்மை அழிக்காதபடி காப்பாற்றுவார் என்று சொல்கிறான். இப்பொழுது கப்பலின் மேல் பகுதிக்கு யோனா வந்தார். அங்கே வீசிக்கொண்டிருந்த பெரும் காற்றை கண்டார். இது அந்த கப்பலையே கடலுக்கு அடியிலே கொண்டு போய்விடும் போல வீசிக்கொண்டிருந்தது. வசனம் 7.
அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது.
பிரியமானவர்களே, சிலர் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். வேதம் சூதாட்டம் ஆடுவதை ஏற்றுக்கொள்கிறதா, சீட்டு விளையாடுவதை ஏற்றுக்கொள்கிறதா என்று கேட்கலாம். இதை சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சூதாட்டம் என்பது ஒரு சாபமான காரியமாகும். லாட்டரி டிக்கெட் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பது தனி நபருக்கும் நாட்டிற்கும் நல்லதல்ல. இது இறுதியிலே உதவியாயிருப்பதை விட மிகுந்த அழிவையே தரும். அடுத்த ஒரு காரியம், இந்த கப்பற்காரர் இந்த தீமை யார் நிமித்தம் ஏற்பட்டது என்பதை அறிய சீட்டு போட்டது மூட பழக்க வழக்கமாகும் என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சீட்டு போட்டது உண்மைதான், அது யோனாவின் பெயரிலே விழுந்தது. அதாவது தேவன் இதையும் பயன்படுத்தினார். ஆனால் அதற்காக தேவன் இந்த காரியத்தை அங்கீகரித்துக் கொண்டார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இந்த கப்பற்காரர் சீட்டு போட்டார்கள். தேவன் இப்படிப்பட்டதை பயன்படுத்த முடியுமா, பயன்படுத்துவாரா? ஒரு சபைக்கு ஒரு குடும்பத்தினர் புதிதாக வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த சபையார் அவர்களுக்கு கைகளை கொடுத்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஆராதனை முடிந்தவுடன் அந்த குடும்ப தலைவர் போதகரிடத்திலே வந்து, இந்த அதிகப்படியான வரவேற்பெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறினாராம். அது ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே நடந்தது. பின்னர் இந்த குடும்பத்தினர் வெகு நாட்களாக ஆலயத்திற்கே வராமல் ஈஸ்டர் பண்டிகை ஆராதனைக்கு வந்தார்கள். இப்பொழுது அந்த போதகர் மட்டும் அவர்களுக்கு கை கொடுத்து வரவேற்றார். மற்றவர்களை வரவேற்க வேண்டாம், ஏனென்றால் அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார். இந்த ஆராதனை முடிந்த பிறகு அந்த குடும்பத் தலைவர், உங்கள் சபையார் ரொம்ப மோசம், என்னை சரியாகவே வரவேற்கவில்லை என்று போதகரிடத்திலே கூறினாராம். இன்று அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். போதகர் இதை செய்தாலும் குற்றம், அதை செய்தாலும் குற்றம். ஒருமுறை போதகர் இந்த மனிதர் வீட்டிற்கு ஜெபிப்பதற்காக சென்றார். ஆனால் அந்த மனிதர் போதகரை வீட்டிற்குள்ளே அனுமதிக்கவில்லை. இயேசுவின் அன்பை குறித்து சொல்லவும் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே போதகர் மிக ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிவிட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் போதகர் தனது வீட்டிலே படுப்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த மனிதர் அந்த இரவு வேளையிலே வந்து கதவை தட்டினார். போதகர் அவருடைய பீதியடைந்த முகத்தை கண்டார். உள்ளே வரவழைத்து பேசினார். அப்பொழுது இந்த மனிதர் தன்னுடைய பீதிக்கான காரணத்தை, தன்னுடைய பயத்திற்கான காரணத்தை கூறினார். தான் ஒரு கடையை நடத்துவதாகவும், அதிலே ஒரு பெண்ணை புதிதாக காசாளராக நியமித்ததாகவும் கூறினார். அது மட்டுமல்ல, அந்த பெண் குறி கேட்க செல்லும் பழக்கம் உள்ளவளாய் இருந்தாள். அவ்வாறு ஒருநாள் அவள் குறி கேட்க செல்லும் பொழுது குறி சொல்லுகிறவன், நீ சீக்கிரத்திலே செத்து விடுவாய் என்றும், நீ மட்டுமல்ல நீ வேலை பார்க்கும் கடையின் முதலாளியும் சீக்கிரத்திலே செத்து விடுவார் என்றும் கூறினான் என்று கூறினார். இதை நாங்கள் கேட்டபோது சிரித்தோம். ஆனால் பாருங்கள், 2 நாட்களுக்குள்ளாக அந்த பெண் ஒரு காரிலே அடிபட்டு மரித்து போனாள். ஆகவே அடுத்து மரிக்க வேண்டியது நான் தான், எனக்கு பயமாயிருக்கிறது என்று அவர் கூறினார். உடனே போதகர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த குறி சொல்கிறவனுக்கு அந்த பெண்ணின் மரணத்தின் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த பெண்ணை பற்றியும் அவன் முன்பு அறிந்து வைத்ததும் கிடையாது. இது நம் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாம் சந்திப்பது போல தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதற்காக நீங்களும் மரிப்பீர்கள் என்பது அர்த்தமல்ல என்றார். ஆனால் அந்த கடை முதலாளியோ இந்த பதிலிலே திருப்தி கொள்ளவில்லை. ஆகவே அவர், ஐயா, நான் தயாராக இருக்க விரும்புகிறேன், ரட்சிக்கப்படுவது எப்படி என்று எனக்கு சொல்லித் தருவீர்களா என்று கேட்டார். போதகர் இந்த சூழ்நிலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு ரட்சிப்பின் காரியங்களை குறித்து விளக்கினார். தேவன் எவ்வாறு இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்றும், இயேசு கிறிஸ்து வந்து எவ்வாறு பாவிகளாகிய நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்றும் விளக்கி கூறினார். இதை கேட்டுக் கொண்டிருந்த அந்த மனிதர் அந்த இரவிலேயே ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். முன்னர் சாத்தான் அவரை சற்று தள்ளியே வைத்திருந்தான். அந்த பெண்ணின் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி தற்செயலானது, ஆனால் தேவன் அதை பயன்படுத்திக் கொண்டார். வெளிப்படையாக சொல்கிறேன், தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வார். அவரால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்த முடியும். மனிதனுடைய கோபத்தை தன்னுடைய மகிமைக்காக அவர் பயன்படுத்துவதாக வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அதேபோல மனிதனுடைய மூட நம்பிக்கைகளையும் தம்முடைய மகிமைக்காக அவரால் பயன்படுத்த முடியும். அதற்காக மூட நம்பிக்கைகள் கொள்வதை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. யோனாவுடன் பயணம் செய்தவர்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்கள். தேவன் அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தினார். அவர்கள் சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டு யோனாவின் பெயரிலே விழுந்தது. அப்பொழுது என்ன நடந்தது என்று கவனித்து பாருங்கள். யோனா 1:8.
அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள்.
யோனா அந்த கப்பற் பயணிகளுடன் சிறிது நேரம் பேசியிருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. முதலிலே அவர் பேசிய பொழுதும் அவர் தன்னை பற்றியோ தான் சேவிக்கும் தேவனை பற்றியோ ஒன்றும் தெரிவிக்கவில்லை. தேவனுடைய சித்தத்தை மீறி செல்கிறவர்கள் தேவனுக்காக ஒரு சிறந்த வல்லமையான சாட்சியாக இருக்க முடியாது. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சாட்சி பகர முடியாது. இங்கே யோனா என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு தெரிவித்திருக்கவில்லை என்பதை சற்றே கவனியுங்கள். அவர்கள் யோனாவை பார்த்து, இந்த தீமை நம்மேல் வந்ததால் நாங்கள் உம்மிடத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். உம்முடைய தொழில் என்ன? யோனா தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை அவர்களுக்கு சொல்லவில்லை. அதை அவர் மறைத்து வைத்து விட்டார். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்பதற்கான பதிலையும் யோனா முன்பு சொல்லவில்லை. தான் வட இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள காத்தேப்பேர் என்ற ஊரை சார்ந்தவர் என்ற செய்தியையும் அவர் தெரிவிக்கவில்லை. உன் தேசம் எது என்று கேட்கும் அளவிற்கு யோனா தன்னை குறித்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருக்கிறார். மேலும் நீ என்ன ஜாதியான் என்று கேட்கிறார்கள். தான் ஒரு இஸ்ரவேலன் என்பதையும் சொல்லவில்லை. ஜீவனுள்ள உண்மையான தேவனுடைய வெளிப்பாடுகளை உடைய ஜனத்திலே பிறந்தவன் என்பதை அவர் தெரிவித்திருக்கவில்லை. இவர் தான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் நினிவேக்கு ரட்சிப்பின் செய்தியையும் நம்பிக்கையின் செய்தியையும் சொல்லும்படி அழைக்கப்பட்டவர் என்பதையும் தெளிவுபடுத்தி முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டும். யோனா இதை போன்ற தேவையான எந்த செய்தியையும் அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஏன்? அவர் முற்றிலும் தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே இருந்தார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இவ்வாறு தேவனுடைய சித்தம் செய்யாதபடி, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்திருந்தும் அதை மீறி போகின்றபடியினால்தான் ஒரு வல்லமையான சாட்சியாக அவர்களால் இருக்க முடியவில்லை. அவர்கள் வாய்களை திறந்தும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறதில்லை. யோனா 1:9 பாருங்கள்.
அதற்கு அவன், நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான்.
இங்கே நான் எபிரேயன் என்று சொல்கிறான். இதற்குள் அநேக அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றன. எபிரேயர்கள் ஒரே தெய்வ வழிபாடு உள்ளவர்கள். அவர்கள் சிலை வழிபாடு இல்லாதவர்கள். அவர்கள் சிருஷ்டி கர்த்தராகிய அவரையே தொழுது கொள்கிறவர்கள். தங்களுக்கு முன்பாக வேறே தெய்வங்களை வைத்திராதவர்கள். யோனா சொல்கிறார், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்கிறார். யோனா அவர்கள் முன் இருந்த கடலை சாட்சியாக வைக்கிறார். அந்த கடலை கலங்க பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் என்பதை அறிவுறுத்துகிறார். அவர் கடலையும் பூமியையும் உண்டாக்கினவர். இந்த கப்பற் பயணிகளுக்கு இஸ்ரவேல் தேசத்தை பற்றிய அறிவு இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவர்கள் புறஜாதியாராக இருந்தபடியினாலே அவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை பற்றி தெரியவில்லை. தெரிந்திருந்தால் அவருடைய வழிபாடு வித்தியாசமானதாய் இருந்திருக்கும். யோனா 1:10 பாருங்கள்.
அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள்.
யோனா ஒரு இனிமையான உறக்கத்தை உடையவராக இருந்த போதிலும் அவருக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சியே இருந்தது. யோனா அந்த பயணிகளை பார்த்து, நான் இந்த பயணத்தை ஒரு மன மகிழ்ச்சிக்காகவே மேற்கொள்கிறேன். முறைப்படி பார்த்தால் நான் நினிவேயில் இருந்திருக்க வேண்டும். எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது, ஆனால் நான் அங்கே செல்ல விரும்பவில்லை. இந்த பயணத்தை மேற்கொள்வதால் நான் என் தேவனுடைய சித்தத்தை மீறி போகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றுதான் ஒத்துக்கொள்கிறார். இருந்த போதிலும் யோனா அதிகமான விவரங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. இந்த மனிதர்கள் யோனாவை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்று கேட்டார்கள். இவ்வாறுதான் சில வேளைகளிலே அவிசுவாசிகள் விசுவாசிகளை பார்த்து நல்ல கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் இது மன உளைச்சலை கொடுக்கிற ஒன்றாக இருக்கும். ஒரு சபை போதகர் ஒரு அவிசுவாசியான மனிதரை இயேசுக்குள்ளே நடத்திக் கொண்டிருந்தார். அவர் ஒரு வியாபாரி. அவரை தன் சபைக்கு வரும்படி அந்த போதகர் அழைப்பு கொடுத்திருந்தார். போதகரின் அழைப்பை ஏற்ற வியாபாரி சபைக்கும் வந்தார். சபை ஆராதனை முடிந்தவுடன் அந்த வியாபாரி போதகரிடத்திலே, அங்கே இருந்த ஒரு மனிதரை சுட்டிக்காட்டி, அந்த மனிதர் உங்கள் சபையின் உறுப்பினரா என்று கேட்டார். அதற்கு போதகர், ஆம், அவர் சபையின் மூப்பர்களிலே முக்கியமானவர் என்று கூறினார். உடனே அந்த வியாபாரி, நான் அந்த மனிதரை பல ஆண்டுகளாக அறிவேன். நான் அவருக்கு பொருட்களை வியாபாரம் செய்திருக்கிறேன். நான் அவரை ஒரு கிறிஸ்தவர் என்று கனவிலும் கண்டதில்லை. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருந்தால் அந்த மனிதரை போன்ற காரியங்களை செய்திருக்கவே மாட்டேன் என்று கூறினார். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, ஒரு அவிசுவாசி விசுவாசியான ஒருவரை பார்த்து, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றல்லவா நான் நினைத்திருந்தேன் என்று சொல்வது எத்தனை வேதனையான ஒரு காரியம். யோனாவிற்கும் அந்த கப்பற்காரர் கேட்ட கேள்வி இவ்வாறுதான் மனவேதனையை கொடுத்திருக்கும். தேவ பிள்ளைகள் தங்கள் சாட்சியிலே தவறினால் இப்படிப்பட்ட நிந்தைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை சற்றை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் ஒரு அவிசுவாசி கேள்வி கேட்கும் வண்ணமாக உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களா? அல்லது ஒரு விசுவாசியாக தேவனுக்கு முன்மாதிரியாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்களா? உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, அல்லது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? தேவனுடைய சித்தத்தை விட்டு அறிந்தும் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்திலேதான் இருக்கிறீர்களா என்பதை எவ்வாறு முடிவு செய்யப் போகிறீர்கள்? சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதை வைத்தா, அல்லது கடினமான சூழ்நிலை கண்டா? இந்த காரியத்திலே தடை அதிகமாக வருகிறது, ஆகவே இதிலே தேவ சித்தம் இல்லை என்று முடிவு செய்து விடுகிறீர்களா? சற்று ஜபத்துடன் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து உங்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தும் அவருக்கு விரோதமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால், இன்றே அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து மீண்டுமாக அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யோனாவை போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களிலே யாராவது இருப்போம் என்றால், எங்களிடத்திலே அதை குறித்து நீர் தொடர்ந்து பேசும். எந்த காரியத்திலே உம்முடைய சித்தத்தை அறிந்தும் உமக்கு விரோதமாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்ப ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உம்முடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தை விட்டே விலகிவிட வேண்டும், ஊழியத்தை விட்டுவிட வேண்டும் என்று யாராவது யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, நீர் அவர்களை அழைத்த அழைப்பை ஒருமுறை கூட உணர்ந்து ஊழியத்திலே தங்களை மறுபடியும் அர்ப்பணிக்க நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்த ஒரு விசுவாசியாக இருந்தும் துணிந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், உம்முடைய சித்தத்துக்கு மாறாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். இன்றே மீண்டுமாய் மனம் திரும்பி கடினமான காலங்களை சந்திக்கும் முன்பதாக உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-948-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-948-12-25. 21 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13 வசனத்தின் பின்பாகம்.